இந்த இதில் படிச்சிருக்கீங்கல்ல, திருவுருள் பயனில் அந்த உயிர் உலகத்தில் முதல் பாட்டு என்ன நீங்கள் சொல்றது கூட எனக்கு எண்ணிக்கையெல்லாம் தெரியாது. திருவுருள் பயனில் 90வது பாட்டு 91வது யாருக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த முதல் பாட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் என்ன பொருள், எளிமையான பாட்டு தான். தூ நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார் தோகும் அதுபோல் தான் அதுவாய் வெயிலில வருந்தி வருகிறவன் நிழலை கண்டவுடனே யாரும் சொல்ல வேண்டாமலே ஓடி போய் அந்த நிழலுக்குள்ளே அடங்கிக் கொண்டு இளைப்பாறி இன்புறுவதை போல எவன் ஒருவன் விரைவி வெப்பத்தை உணர்கிறானோ அவன் அந்த பக்குவ ஆன்மா. நமக்கெல்லாம் என்ன பிறவி வைப்போம் தெரியல, நாமெல்லாம் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். அப்ப சுவாமிகள் அவர் வேற கருத்து, ஆனால் அவருக்கு அவருடைய நிலை எங்கே, நம்முடைய நிலை நாமும் அவரை போல சொல்ல முடியுமா? எனவே பிறவி வெப்பத்தை உணர்ந்த பக்குவ ஆன்மா அப்பொழுதே திருவருளை நாடி அடைந்து அந்த இன்புறும் என்று சொல்லுகிறார் உயிர் விளக்கம். இந்த இடத்துல இந்த மரம் நிழலை பரப்பின் இருக்கிறது, அது இருந்தபடிதான் இருக்குது, அதை யாரையும் கூப்பிடுவதில்லை, வழிபோகர்களை வந்து இழைப்பாருங்கள் என்று அது ஒன்றும் வருந்தி அழைப்பது இல்லை. இவர்கள்தான் தேடிப்போய் நிழலை அடைய வேண்டும். அதுபோல ஈஸ்வரன் அபிகாரியாக இருக்கிறான், அவன் ஒன்று உயிர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்கள் தான் முயற்சி பண்ணி இறைவனை அடைந்து துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் ஒன்று அசைய மாட்டான் மரநிழல் போல என்பது இவர்களுடைய கொள்கை, அபிகாரவாதம். அந்த மரநிழலை போல இருக்கிறான் இறைவன், இது அவர்களுடைய கொள்கைதான். ஐக்கியவாத தெய்வம், ஐக்கியவாதம் என்றாலே புத்தி நிலையில நீரும் நீரும் ஒன்றானார் போல உயிரும் சிவமும் ஒன்றாகி விடுகிறது, அங்கே உயிர் என்பதை போய்விட்டது என்று ஐக்கியவாதம் கூறுகிறவர்கள். இப்படி இவர்களெல்லாம் உயிர் சிவத்தை போல தானே அறியக்கூடிய தன்மை உடையது என்பவர்கள். இவர்களெல்லாம் இங்கே மறுக்கப்படுகிறார்கள். ஆக இந்த மறுப்பை எல்லாம் மெய்கட்ட வெளிப்படவாக்கி இருக்கிறார். ஆக சுஞானகாமிகள் நமக்கு உணர்த்தாவிட்டால் இந்த கருத்தெல்லாம் நமக்கு எங்க விளங்க போகுது? இந்த இவர்கள் கருத்து என்ன, புத்தி நிலையிலே ஆன்மா சத்தாகிய சிவத்தோடு சேருவது இல்லை, புத்தி நிலையிலே. பாடானவாதம் என்றால் என்ன பொருள், பாடானம்னா கல், பாடானம்னா கல், பாஷாணம் கல். முத்தி நிலையில உயிர் அறிவு கெட்டு போகும், அறிவு கெட்டு கல் போல உணர்ச்சி உணர்வற்று கிடக்கும், அதுதான் முத்தி நிலை. ஏனென்றால் துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம், இந்த உணர்வு தானே. இந்த அறிகிற தன்மை இருக்கிற வரைக்கும் துன்பம் தான். எனவே இந்த அறிகிற தன்மை கெட வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கொள்கை பாடான வாழ். உயிர் அறிவு கெட்டு உணர்வு கெட்டு கல் போல கிடக்கும், அது பாடானவாத செயல். வேதவாத செயல், வேதம் தானே வேதை காட்டுது. வேதவாதம்னா முத்தி நிலையிலையும் சிவமும் உயிரும் வேறு வேறாகத்தான் இருக்கும், அதான் வேதவாதம். ஒன்று சேர்வது இல்லை. முத்தி நிலையில உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போய்விடும், ரொம்ப கவலை இல்லை. முத்தி நிலையில ஒன்றாக போய்விடும் சிவத்தோடு. முத்தி அடைந்த பிறகு என்ன மறுவரப்பு? அதான் முத்தி. முத்திக்கு பிறப்பு ஏது? அது வரைக்கும் பிறப்பு உண்டு, முத்தி அடைகிற வரைக்கும் உண்டு. முத்தி அடைந்து விட்டால் கிடையாது. எனவே இப்படி நம்முடைய நாட்டில் எத்தனையோ கொள்கைகள். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது முத்தியை பற்றி? முத்தி நிலையில ஆன்மா என்ன ஆகும்? ஒன்றாக போகுமா வேறாக இருக்குமா? அத்திவிதம் ஒன்றாக இருக்குமா வேறாக இருக்குமா? ஒன்றாகாமல் இரண்டு ஆகாமல் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல் என்று இவர் கருணாநிதி சுப்பா சொல்லுவார். எனவே அந்த நிலை ஒன்றுமல்ல இரண்டுமல்ல, ஒரு வகையிலே ஒன்று ஒரு வகையிலே வேறு. அப்படி சொல்லணும், ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. தன்மை பெற்று ஒன்றாக போறதா வேறாக இருக்கிறதா? வேறாக இருக்கிறதா? அத்திவிதம் என்ன பொருள்? அத்திவிதம் என்றால் என்ன? அத்திவிதம் என்பதற்கு என்ன விளக்கம்? இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாமல் ஒன்றாக கலந்து நிற்றல். அங்கு இரண்டு என்று சொல்ல முடியாது, ஒன்றாகவும் போகவில்லை. அப்படி அதுதான் அத்துவிதம். இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றாய் கலந்து நிற்கின்ற அந்த கலப்பு. நீரும் உப்பும் கலந்ததை போல, நீரும் நீரும் கலந்ததை போல அல்ல, நீரிலே உப்பு கலந்ததை போல. உப்பு கலந்த நீர், அந்த உப்பு கலந்த நீர் ஒன்றாக இருக்கிறதா வேறாக இருக்கிறதா? உப்பும் நீரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. வேறாகவும் வேறு என்று சொல்ல முடியாது, ஒன்று என்றும் சொல்ல முடியாது. அது உப்பும் இருக்கிறது நீரும் இருக்கிறது, ஆனால் இதுதான் உப்பு இதுதான் நீர் என்று பிரித்து அறிய முடியாது. அத்திவிதம் என்றால் பிரிப்பின்மை, பிரிப்பின்மை, பிரித்து சொல்ல முடியாது. இப்படி இந்த மூன்றாவது அதிகரணத்துல இத்தனை சமயங்களை மறுத்து ஆன்மாவினுடைய இயல்பை
நிலைநாட்டுகிறார். தன்னை இருள் ஒளியரா கண் கண்ணைக்கும் வேறாஜரு கண்ணை என்பதும்
இருங்க. இந்த இருள் ஒளியலா கண் தன்மை, இது சிவப்பிராகத்தில் வருகிற ஒரு தொடர். இப்ப இருள் இருக்கு, ஒளி இருக்கிறது, இந்த இரண்டையும் அனுபவிப்பது எது? கண் இருளிலே அழுந்தி அனுபவிக்கிறது, இருளிலே அழுந்துகிறது, ஒளியிலேயும் அழுந்துகிறது. ஆனால் அது அந்த இருளின் தன்மை கண்ணுக்கு இல்லை. கண் இருளின் தன்மையிலிருந்து வேறுபட்டது, அதே போல ஒளியின் தன்மையிலிருந்து வேறுபட்டது, இரண்டின் தன்மையும் வேறு. எனவே அவர் இரண்டு பொருள்களுடைய தன்மைக்கு வேறான தன்மைதான் கண்ணினுடைய தன்மை. அதுபோல சத்து அசத்து இரண்டையும் அறிகின்ற ஆன்மா சத்தும் அன்று அசத்தும் அன்று, இரண்டுக்கும் வேறானதொரு தன்மை. அந்த தன்மை தான் என்ன வேறு? சதசத்தம் தன்மை. சதசத்தம் தன்மை வேறாயதொரு தன்மை.
எனவே அது ஆகாயத்தின் குணமாய் ஓசையின் இயல்பு போல
குணமாய குண ஆகாயத்தின் அறிவிக்க அறிவதாய் அதை விளக்குகிற போது இந்த ஆகாயத்தினுடைய குணம் என்னது? ஓசை. ஆகாயத்தினுடைய குணம் ஓசை. அந்த ஓசை என்ற குணம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஆனால் எல்லா இடத்திலும் விளங்கி தோன்றுகிறதா? எந்த இடத்துல அது விளங்கி தோன்றும்? ஆகாயத்தினுடைய குணமாகிய ஓசை எந்த இடத்துல விளங்கும்? இந்த இடத்துல துணைக்கருவி வியஞ்சகம்னா துணைக்கருவி, வியஞ்சகம் என்றால் துணைக்கருவி. இப்ப இந்த முரச் செடிக்கிறார்கள், பறை அடிக்கிறார்கள், ஒலி எழுவு ஒலி எழுவு, அதெல்லாம் வியஞ்சகங்கள். ஆகாயத்தின் குணம் வெளிப்படுவதற்கு இவை துணை செய்கின்ற கருவி, துணைக்கருவி. கதத்துல ஓங்கி அடைந்தால் சத்தம் கேட்கல இல்லையா? இங்கே கை இந்த கர்ணா இதெல்லாம் வியஞ்சகம். தும்னா சத்தம் கேட்குது, எல்லா இடத்துலயும் ஓசை இருக்கு. அந்த வியஞ்சகம் வீட்டுல இந்த கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க வெஞ்சனம் வாங்க, வெஞ்சனம் வெஞ்சனம் நல்லது, துணை துணை கூட்டு, அதுதான் வியஞ்சகம் தான் அவங்க சொல்றாங்க. அதை தமிழிலே அதுக்கு தமிழ் சொல்ல என்ன தெரியுமா? சொன்ன வியஞ்சகத்துக்கு தமிழ்ல என்ன வார்த்தை? அந்த வெஞ்சனத்தை மறந்துருங்க, அதை அதை மறக்க
மாட்டேங்கிறீங்க.
அது ஒரு சொல்ல சொல்லுங்க, ரெண்டு அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. துணை கருவி ஒரே சொல்லல, ஒரே சொல்லல இருக்கு தமிழிலே. அதை காட்டு என்பார், காட்டு காட்டு காட்டுதல், காட்ட காணும், கண்டு காட்டணி, காட்டு காட்டு என்றால் துணை
வியஞ்சகம்.
அது அது வேற இதை எடுத்துக்காட்டுன்னு சொல்லு, அங்கே எடுத்து காட்டுதன். எனவே ஆகாயத்தினுடைய குணமாகிய ஓசை வியஞ்சலம் இருந்தால்தான் வெளிப்படும். அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு இந்த அறிவிக்கத்தான் அறியும். அதான் வியஞ்சலம் இருந்தால்தான். அதாவது நம்முடைய துணை கருவிகள் இந்த ஐம்பொறி இந்திரியவை விளக்கினால்தான் நம்முடைய அறிவு விளங்கும். தனித்து நின்று இந்த ஆன்மா அறிவு எதையும் அறிய முடியாது, விளங்க முடியாது. இரண்டினையும் அறிவதா என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். உபதேசியா என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இருக்கிறார். இரண்டின்பாலும் அழுந்துவதற்கு மூன்றாவது எடுத்துக்காட்டு. இந்த மூன்று முக்கியமான உவமைகள் சைவ சித்தாந்தத்துல, இந்த மூன்று உவமைகள் ஆன்மா அறிவிக்க அறிவது, சத்தையும் அசத்தையும் அறிவது, அறிவிக்க அறிவது, அழுந்தி அறிவது, இந்த மூன்றுக்கும் மூன்று எடுத்துக்காட்டுகள். முதலாவது எடுத்துக்காட்டு என்ன? ஒளி. ஒளி கண் இரண்டையும் அறிகிற ஒளி இருள், ஒளி இருள் இரண்டை அறிகிற கண், அது முதலாவது உவமை. இருள் ஒளி என்ற இரண்டையும் அறிகிற கண், அதுபோல சத்து அசத்து இரண்டையும் அறிகிற ஆன்மா. அடுத்து இரண்டாவது, சத்தினாலும் அசத்தினாலும் விளங்குகிற அறிவுக்கு ஓமை. ஆகாயத்தின் குணமாகிய ஓசை வியஞ்சகத்தினாலே வெளிப்படுகிறது, அது இரண்டாவது ஓமை. மூன்றாவது ஓமை இரண்டன்பாலும் உள்ளதால் அதற்கு அந்த படிகம் பழித்து தனக்கு அருகில் உள்ள பொருளினுடைய நிறங்களை கவர்ந்து படிகம், அந்த வழிங்க அப்படி பிற நிறங்களை எல்லாம் கவர்ந்து அதன் மயமாக ஆகி அதன் வண்ணமாகிறது. வழிங்கு அந்த தார்ந்ததன் வண்ணமாக ஆகிவிடுகிறது. ஒரு செம்மையான மலரை வைத்தால் இதுவும் செந்திரமாகி, நீல மலரை வைத்தால் அதற்கு ஏற்ற நீல வண்ணத்தை பெறும். அந்த படிகம் போல ஆன்மா. எனவே படி இந்த ஆன்மாவுக்கு எத்தனை ஓமை? ஆகாயம் பழிக்கு, ஆகாயம் பழிக்கு, இன்னொன்று கண். இந்த மூன்று ஓமையும் மறக்காதீர்கள். கண், ஆகாயம், பழிக்கு, மூன்று ஆன்மாவுக்கு உவமை. கண், ஆகாயம், பளிங்கு. கண் உவமை எதற்கு? இரண்டையும் அறிவதற்கு. இரண்டையும் அறியும் என்பதற்கு கண் உவமை. அறிவிக்க விளங்குவதற்கு ஆகாயம், அழுந்துவதற்கு படிக, அழுந்துவதற்கு. நல்ல அருமையான இது இல்லையா? அந்த மூன்றாவது அதிகாரம் முக்கியமான அதிகாரம், ஆன்மாவினுடைய தன்னியல்பை சொல்லுகிற அதிகாரம் மூன்றாவது அதிகாரம். இனி இதுல மூன்று எடுத்துக்காட்டுகள் வருகின்றன. மூன்று எடுத்துக்காட்டு. சரி, நாளைக்கு.